அம்மையார் இன்பக்கனி அவர்களுக்கும், பசும்பொன் செந்தில்குமாரி அவர்களுக்கும், வெற்றி செல்வி, அம்மையார் இறைவி, புவை செல்வி, பண்பொழி, நூர்ஜஹான், வளர்மதி, ராணி, விஜயலட்சுமி, யுவராணி, அஜந்தா, பவானி, பொன்னேரி செல்வி, அருணா, பத்மாசுரன், சுகந்தி, நதியா, இளையராணி, லலிதா, உத்ரா பழனிசாமி, அன்பு செல்வி, அனைத்து அம்மையார் அவர்களுக்கும், தொடக்க உரை கொடுத்து தொடக்க உரை பேசி அமர்ந்திருக்கும் என் அன்பு தங்கை, திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மதிவதனி அவர்களுக்கும், இந்த கூட்டத்திற்கு சிறப்புரையாற்றியிருக்கும் தமிழர் தலைவர், திராவிட கழகத்தின் தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும், இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப அழகா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அக்கா மணிமை அவர்களுக்கும், நன்றி உரை கொடுக்க இருக்கின்ற மரகதமணி அம்மையார் அவர்களுக்கும். எனக்கு ஆக்சுவலா வந்து மணியம்மையார், அன்னை மணியம்மையார் அப்படின்னு படிச்சுதான் பழக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உமா அக்காவோட ஒரு பழைய வீடியோ பார்த்தேன், மணியம்மையாரை பத்தி பேசினாங்க. அன்னையிலிருந்தே நான் வந்து தலைவர் மணியம்மையார் அப்படின்னு சொல்லணும்ன்ற முடிவை வந்து அன்னைக்கு எடுத்தேன். எனக்கு அப்புறம் பேச இருக்கிற அக்கா உமா அவர்களுக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ஏன்னா என் அப்பா வந்திருக்காங்க. அப்ப ஆங்கில வார்த்தைகளை நான் பயன்படுத்தினா வீட்டுல போக எனக்கு திட்டு விழுகும். ஆனா அது வந்து என்ன கொஞ்சம் நான் தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றேன். என்னோட இயலாமையால அந்த ஆங்கில வார்த்தைகள் வரும், அதுக்கு நான் இப்பயே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட திருமணம் வந்து 2020 நடந்துச்சு. அது வந்து ஒரு சுயமரியாதை திருமணம். எனக்கு என்னோட திருமணத்தை நடத்தி வச்சது வந்து அருள்மொழி அம்மையார் அவர்கள் தான். எங்க அம்மா அப்பாவுக்கும் சுயமரியாதை திருமணம், நடத்தி வச்சது வந்து கவிஞர் சுரதா அவர்கள். எங்க ரெண்டு பேரோட கல்யாணத்திலயும் ஒரு விஷயம் ஒரு காமனா நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தோம்னா, ரெண்டு கல்யாணத்திலயும் தலைவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பொண்ணு கொஞ்சம் அலங்காரத்தை கொஞ்சம் கம்மியா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணோம், பண்ண முடியாது. சேலை சேரி கட்ட மாட்டேன்னு சொன்னேன், ஒத்துக்கல. எனக்கு திடல்ல கல்யாணம் நடக்கணும்னு சொல்றேன், அதுக்கும் கொஞ்சம் சமரசம்லாம் பண்ணி கடைசியில சுயமரியாதை திருமணத்துக்கு வந்தோம். மணியம்மையார் அவர்களை பத்தி படிக்கிறப்ப ஒரு இன்சிடென்ட பத்தி படிச்சேன். கழகத்தோட ஒரு தோழரோட வீட்டுல இருந்து கல்யாணம், அந்த கல்யாணம் திடல்ல நடத்துறாங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்து தலைமை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மணியம்மையார் அவர்கள். மணியம்மையார் அவர்கள் திருச்சியிலிருந்து திடலுக்கு வராங்க. வந்துட்டு திடல்ல வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து காலையில சாப்பாடு போடுறாங்க. அப்ப ஆசிரியர் ஐயாலாம் மணியம்மையார் அம்மா கூட போறாங்க. போறப்ப சாப்பாடு போடுறாங்க. இலையில பார்த்தோம்னா இலையில இடமே இல்லாத அளவுக்கு அத்தனை வகையான சாப்பாடுகள் இருக்கு. அம்மாவும் சாப்பிட்டுடுறாங்க. ஆனா அப்பயே ஆசிரியர் ஐயாக்கு தெரிஞ்சிருக்கு அம்மா கொஞ்சம் கோபத்துல இருக்காங்க அப்படின்னு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா காணாம போயிருப்பாங்க. திடல்ல தேடுறாங்க காணோம், எல்லாருக்கையும் தேடுறாங்க காணோம். அப்புறம் ஆசிரியர் ஐயாவுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது, அம்மா வந்து அண்ணா நகர்ல இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுல இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் ஆசிரியர் ஐயாலாம் பதறி போய் அங்க போறாங்க. போறப்ப மணியம்மையார் அவர்கள் சொல்றாங்க, நம்ம இயக்கத்தோட கொள்கைக்கு எதிரான ஒரு விஷயம், இவ்வளவு பிரம்மாண்டமா பண்றதுலாம் என்ன, அதுவும் திடல்ல நடக்கிற ஒரு திருமணம் இப்படி ஆடம்பரமா பண்றாங்க, அதுக்கு நான் தலைமை ஏற்கனவே சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம், நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஆசிரியர் ஐயா தான் ரொம்ப பேசி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு இது கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நாங்க நாளைக்கு ஆடம்பரமா பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் நாங்க வந்து எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மணியம்மையார் அவர்கள் ஒத்துக்கிட்டு அடுத்த நாள் வந்து கல்யாணத்தை வந்து திருமணத்தை வந்து நடத்தி வைக்கிறாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் கிட்ட இருந்து இந்த ஐடியாலஜியை கத்துக்கிட்ட அருள்மொழி அம்மாவா இருக்கட்டும், இல்ல சுரதா கவிஞர் அவர்களா இருக்கட்டும், அன்னைக்கு மேடையில பேசுனது வந்து ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. இது வந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்து 5 வருஷம் கிட்ட ஆகுது. முத வந்து டிஆர்பி ராஜா, இப்ப மினிஸ்டரா இருக்கிற டிஆர்பி ராஜா அவர்கள் கூட வேலை பார்த்தா இருந்தேன், அவரோட அணியில இருந்தேன். இப்ப கனிமொழி அம்மா அவர்களோட அணியில இருந்தேன். ரெண்டு பேர்கிட்டயும் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, டிஆர்பி ராஜா சாருக்கு வந்து நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், நம்ம அணியில இருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுப்போம்ல, முரசொலிக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி டிசைன் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுப்பேன். போய் கொடுப்பேன், அங்க அங்க சர்க்கிள் போட்டு இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படிங்க. சரின்ட்டு திருப்பி பண்ணிட்டு போய் போயிடுவாங்க. திருப்பி இந்த வார்த்தை இங்கே வந்தா நல்லா இருக்கும் பாருங்களேன், அதை சேஞ்ச் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கனிமொழி மேம் ஒரு பேச்சுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறேன், அப்ப வந்து என்ன பேசணும் அப்படின்றதெல்லாம் எழுதிட்டு மேம் மேம் திருப்பி அதே அங்க இதெல்லாம் எனக்கு புரியல, எனக்கு தலை வெடிச்சிச்சு. ஒரு விஷயத்தை எழுதிட்டு நாலஞ்சு பேர் ப்ரூஃப் ரீட் பண்ணிருப்போம், படிச்சு பார்த்திருப்போம், ஆஹா இந்த தப்பும் இல்ல பரவாயில்ல இந்த வாட்டி நமக்கு வந்து திட்டு விழுகாது அப்படின்னு நினைச்சிட்டு போவோம். போன உடனே பேனா எடுப்பார், முட்டை முட்டையா சிந்திச்சு விட்டுருவாரு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்து பயந்து பெர்ஃபெக்டா பண்ணணும்னு பண்ணி பழகினாங்க. இதெல்லாம் மாறுறதுக்கு டைம் ஆகும், ஆனா இது மாற வேண்டிய விஷயம் இல்ல, நீங்களும் அது அந்த மாதிரி மாறணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான தலைவர்கள் அந்த தலைவர்களோட குணம் வந்து அந்த தலைவர்களோட நின்று போல அடுத்த தலைமுறைகள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அது திட்டியோ இல்ல அதை வந்து திணிச்சோ சொல்லி கொடுக்காம அவங்களுக்கு வந்து ஒரு இயல்பாக ஒரு இப்ப டெய்லியில அருள்மொழி அம்மா கிட்ட பேசுறோம்னா அவங்க கிட்ட இருந்து பார்த்து கத்துக்கிற ஒரு விஷயம், அந்த மாதிரியான விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறப்பதான் அந்த ஐடியாலஜி வந்து அடுத்த தலைமுறைக்கு போகும். அது வந்து திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றப்ப மணியம்மை அம்மா அக்கா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, விவாதங்கள் எல்லாம் நல்லா பேசுறேன் அப்படின்னு. என்னோட முதல் விவாதத்துக்கு என்னை அனுப்புனவர் வந்து அருள்மொழி அம்மா அவர்கள், ஆங்கில விவாதம். அப்ப வந்து அப்பதான் நான் கட்சியில சேர கூட இல்லைன்னு நினைக்கிறேன், கட்சியில இல்ல. ஆங்கில விவாதம், நானும் மருத்துவர் ஷாலினி அவர்களும் திராவிட இயக்கத்தை பத்தின ஒரு விவாதம் எனக்கு வந்து வரல, ஒழுங்கா வரல எனக்கு அந்த டைம். அப்ப அந்த நெறியாளர் வந்து அம்மாவுக்கு போன் பண்ணி அவங்க கிட்ட கண்டென்ட் இருக்கு, ஆனா விவாதத்துக்கு அவங்க சரியா வருவாங்களான்னு தெரியல அப்படின்னா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மணிப்பூர் விஷயத்தை பத்தி நம்ம திராவிடர் கழகம் வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க, அங்க நான் போயிருந்தேன். எனக்கு மேடை பேச்சுக்கான இலக்கணம் வராது, அதுக்கு ரொம்ப பெரிய காரணமா எங்க அப்பா மேல இருக்க எனக்கு பயம், எனக்கு தமிழ் ஃபுல்லா வராதுன்றது. அங்க போனதுக்கு பேசினதுக்கு அப்புறம் நான் அம்மா சொல்றேன், அம்மா எனக்கு மேடை பேச்சு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்பதான் எனக்கு சொன்னாங்க, அன்னைக்கு நெறியாளர் கால் பண்ணி உனக்கு டிபேட் வராதுன்னு சொன்னாங்க, நான் உன்ட்டு இது வரைக்கும் சொன்னது இல்ல, ஆனா இன்னைக்கு பாரு நீ டிபேட்ல உட்காந்து அவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்க, இதுவும் பேச பேச வந்துடும், பயப்படாம பேசு அப்படின்னு. அதுதான் திராவிடர் கழகத்தோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா பாக்குறேன், பேசு 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 படி பழகின பெண்களுக்கு அடுப்புங்கரையில இருந்து இன்னைக்கு வந்து இந்த மேடையில இத்தனை பெண்கள் இருக்காங்க, கீழே அத்தனை பெண்கள் இருக்காங்க, அத்தனை பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் பெரியார், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான காரணம் தலைவர் மணியம்மையார். புலே சாவித்ரிபாய் புலே ரெண்டு பேரும் மகாராஷ்டிரால வந்து பெரிய புரட்சியாளர்கள், ஆனா அவங்களுக்கு அப்புறம் யார் யாருமே அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து அந்த ஆர்எஸ்எஸ் ஓட ஒரு என்ன சொல்றது அதுதான் ஹப்னு சொல்லுவாங்கல்ல, ஆர்எஸ்எஸ் ஓட ஹப் சிவசேனா. அன்னைக்கு அன்றைய காலகட்டத்துல சிவசேனா வந்து நம்ம தமிழர்களை விரட்டி அடிச்சது, அவங்களோட இந்துத்துவ ஐடியாலஜி எல்லாம் ஒரு பெரிய ஹப்பா. அந்த அந்த ஊர்லதான் அம்பேத்கர் அவர்கள் இருந்தார்களா, அந்த ஊர்லதான் வந்து புலே சாவித்ரிபாய் எல்லாம் இருந்தாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவு வைக்கிறார் அவர்கள். ஏன்னா அதுக்கு அடுத்த வாரிசு யாருன்னு தெரியும். மதிவதனி அவர்கள் சொன்னாங்கல்ல இந்த கேள்வி, இன்னைக்குமே நான் பெரியார பத்தி ட்விட்டர்ல ஏதாவது ஒரு செய்தி போட்டேன்னா வந்துருவானுங்க சங்கிங்க, வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணவனுக்கும் உனக்கு அப்படியே இது உங்களுக்கு எல்லாம் அதுதான் திராவிடர்கள்னாலே இந்த மாதிரி விஷயம் தான், அது வந்து திருமணமே கிடையாது, அது வந்து ஒரு ஏற்பாடு அப்படின்னு பெரியார் அடிக்கடி சொல்லியிருக்காரு. அந்த ஏற்பாடு எதனால வந்துச்சுன்றது கூட சங்கிகளுக்கு தெரியாது. நான் வழக்கறிஞர் இல்ல, நான் சொல்ற தரவு தப்புன்னா நீங்க சொல்லிருங்க. அன்றைய காலகட்டத்துல அந்த ஹிந்து லா படி ஹிந்து சட்டம் படி என்னோட அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்துச்சா பெண் இருந்தா கூட அவங்களுக்கு வந்து சொத்தை கொடுக்க முடியாது, அவங்களோட மனைவிக்கு மட்டும்தான் அந்த சொத்தை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஏற்பாடு தான் அந்த ஏற்பாடு. அந்த சொத்துன்றது என்ன சொத்து பெரியார் சொத்து, எதை வந்து சொத்தா பார்த்தாரு அப்படின்னா இந்த இயக்கம். அவருக்கு பின்னாடி இந்த இயக்கத்தை யாரு அவர் போட்ட பாதையில அவர் சொன்ன விஷயத்துல எந்த விதமான சமரசமும் இல்லாம எடுத்து கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா மணியம்மையார் அவர்களை சூஸ் பண்ணி அவங்களை வந்து அடுத்த வாரிசா அந்த இடத்துல கொண்டு வந்தார். சோ இப்ப வாரிசு அரசியல் பேசுவானுங்க, திருமணம்னு பேசுவாங்க, அதுக்கு எல்லாம் மதியோதனி சொன்ன மாதிரி இந்த வரலாற்றை நம்ம இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தப்புதான், ஆனா அவனுங்க வச்சிருக்க அந்த யூனிவர்சிட்டியில நம்ம நுழைஞ்சு நம்மளோட வரலாறு அவங்க கிட்ட கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம வந்து இருக்கோம். அப்படி நம்ம கொண்டு போய் சேர்ந்துட்டோம்னா அடுத்த மணியம்மையார் அவர்களோட நினைவு நாளுக்கு இந்த அரங்கம் ஃபுல்லா எல்லா சாரோருக்கும் எல்லாம் வந்து உட்காருவாங்க, இளைஞர்கள் வந்து நிற்பாங்க. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்த ரொம்ப விஷயம், மணியம்மையார் அவர்களை பத்தி படிக்கிறப்ப தலைவர் மணியம்மையார் பத்தி புரிஞ்சுக்கிறதை விட திராவிட தலைவர்களை பத்தி நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். நான் முதல் சொன்ன மாதிரி அருள்மொழி அம்மா ஏன் அதை சொன்னாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். மணியம்மையாரை பத்தி படிக்கிறப்ப எனக்கு ஆசிரியரை பத்தி அவ்வளவு விஷயங்கள் புரியுது. ஐயா எவ்வளவு கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு ரொம்ப பொறுமையா பண்ணுவார். ஐயா வந்து தலைவர் ஆகிற ஆக்கணும்ன்ற முடிவு வந்து அம்மையார் எடுத்துட்டாங்க. ஆனா அம்மையார் வந்து அப்ப வந்து அம்மையார் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்ப டாக்டர் கேக்குறாங்க, அதான் உங்களுக்கு அப்புறம் எடுத்து பண்றதுக்கு இவர் இருக்காரு அவ்வளவு நல்லா வேலை பாக்குறாரு, அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு அப்படின்னு. அப்ப அம்மையார் சொல்றாங்க, அதெல்லாம் நல்லா பண்ணுவாரு, ஆனா பாவம் செக் எழுத கூட தெரியாது அவருக்கு. அம்மையார் அன்னைக்கு சொன்னாங்க செக் எழுத கூட தெரியாது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் காரங்கள இந்த இந்துத்துவ மதவாதிகளுக்கு எல்லாம் செக்மேட் வச்சுட்டு இருக்கவர் நம்மளோட ஆசிரியர். ரொம்ப முக்கியமான விஷயம், ஆசிரியர் ஐயாவோட அம்மா வந்து ஐயாவோட சின்ன வயசுலயே தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஐயா சொல்லியிருப்பாரு, எனக்கு அம்மாவோட பாசம் வந்து பெருசா கிடைச்சது இல்ல, அந்த பாசம் வந்து எனக்கு வந்து மணியம்மையார் அவங்க கிட்டதான் இருந்தா அவங்க என்னோட அம்மா அப்படின்னு. ஐயா அம்மா அவர்கள் வந்து தலைவர் ஆனதுக்கு அப்புறம், அவர் தான் அடுத்த தலைவர்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒரு படி பின்னாடி எடுத்து வச்சிட்டேன். அவரை தலைவரா தான் நான் பார்த்தேன். முன்னாடி நான் அம்மா கிட்ட எப்படி பழகிட்டு இருந்தேனோ அப்படி நான் பழகல. ஒரு தலைவரை மதிக்கிற மாதிரி நான் பண்ணி நான் அப்படிதான் நான் இருந்தேன். ஒரு தொண்டனாக தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி தலை ஐயாவுக்கு மட்டும் தான் தெரியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. மணியம்மையா வந்து சும்மா சாதாரண ஆளா நல்லா நோட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஐயாவை கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஏன் நீ முன்ன மாதிரிலாம் என்கிட்ட இருக்கிறது இல்ல, ஏன் ஒரு படி இதை பின்னாடி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்ப ஐயா சொல்றாங்க, நீங்க தலைவர் நான் சொன்னேன் அதுதான் முதல், அப்பதான் இந்த சமூகத்துக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும், அதுக்கப்புறம் தான் நீங்க எனக்கு தாய். அப்படி இருந்தா நான் நீங்க என்னோட தாயா இருக்கிற ஒரு ஒரு காரணத்துக்காக நான் வந்து உங்களோட இந்த விஷயத்தை அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது, நமக்கு முதல் இந்த இயக்கம் தான் முக்கியம் அப்படின்னு ஐயா சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து நம்ம ஐயா. இத பத்தி படிக்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, திமுக காரி அதனால கொஞ்சம் திமுக அந்த இதையும் கொண்டு வந்துக்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இறந்தப்ப நம்மளோட முதலமைச்சர் தளபதி அவர்கள் வந்து ஒரு எழுதுறாரு, இன்னைக்கு மட்டும் தலைவரே இன்னைக்கு மட்டுமாவது நான் உங்களை ஒரு வாட்டி அப்பான்னு கூப்பிட்டுக்கவா அப்படின்னு. இப்படிப்பட்ட தலைவர்களை தான் வந்து நம்ம திராவிட இயக்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. நேத்து கொளத்தூர்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு, பாகவத் முகவர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசினார். கொளத்தூர் வந்து முதலமைச்சர் அவர்களோட தொகுதி. பேசுறப்ப சொல்றாரு, இந்த கொளத்தூர் வந்து இந்த கொளத்தூர் தொகுதி ரொம்ப முக்கியமானது, எனக்கு ரொம்ப நெருக்கமான தொகுதி, இது என்னோட அப்படின்ட்டு சொல்றாரு. சரி அப்பா சொல்ல போறாரு, நான் பின்னாடி உட்காந்து நினைச்சிட்டு இருக்கேன், என்னோட தலைவரோட தொகுதி இது அப்படின்னு. எப்பவுமே இயக்கத்தையும் கட்சியையும் முன்னிறுத்தி மக்களோட நலனை முன்னிறுத்தி செயல்பட்டு வந்துட்டு இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் மட்டும்தான். அதுதான் எனக்கு இப்ப நம்ம மணியம்மையார் அவர்கள் என்னைக்குமே அவங்களை வந்து முன்னிறுத்திக்க ட்ரை பண்ணதே கிடையாது. பெரியார் இருக்கிற வரைக்கும் பாரதிதாசன் ஐயா வந்து அவர்கள் அவங்களை பத்தி எழுதியிருப்பாங்க, என்னைக்குமே நம்ம அவங்களுக்கு வந்து முன்னிறுத்தினதே கிடையாது. ஐயா பேச வருவாரு, அந்த அம்மா ஏதோ ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டு தலையும் ரொம்ப சீவிக்கலாம் மாட்டாங்க, பையில ரெண்டு சேலை இருக்கும், ஒரு மாட்டு சேலை தான் கருப்பு சேலை, அங்க உட்கார்ந்துட்டு புத்தகத்தை வந்து வித்துட்டு இருப்பாங்க. இந்த பாவையும் சொல்ல மாட்டான், என்னோட மனைவிக்கு ஒரு மாலையை போடு, அவங்களும் மாலையை எதிர்பார்த்தது கிடையாது. பெரியாருக்கு அத்தனை மாலைகள் வந்து குவியும், அந்த மாலையில இருந்து ஒரு இதழை கூட எடுத்து அந்த அம்மா வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாலையில இருந்து வர மனம், அந்த மனம் என்ன மனம், பெரியாரோட புகழ் மனம், அந்த மனத்திலேயே சந்தோஷப்பட்ட ஒரே பெண்மணி மணியம்மையார் அவர்கள் தான். அப்படி அவங்க தொண்டு அந்த தான் தொண்டு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு பிஹேவியர் அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது. எல்லாரும் ஒரு ஒரு காலகட்டத்துல அவங்கள வந்து தலைவர் நம்மளும் ஓகே நமக்கு லைஃப் லைட் பண்ணுவோம், இவ்வளவு பண்றோமே நம்மளுக்கு எதுவுமே கட்சி பண்ண மாட்டேங்குது, நம்ம இவ்வளவு பண்றோமே நமக்கு நம்மளுக்கு எதுவுமே இயக்கம் பண்ண மாட்டேங்குது, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்குது, அந்த அதெல்லாம் எதுவுமே நினைச்சு. பெரியார் இறந்துடுறாரு, இறந்ததுக்கு அப்புறமும் வந்து அவங்க ஒரே விஷயம்தான், பெரியார் சொன்ன விஷயத்த செய்யணும். அருள்மொழி அம்மா அவர்கள் வந்து ரஜினிகாந்த் ஃபேனுங்க, அம்மா அவருக்கு வந்து முரசொலியில வந்து திராவிட பாசறை அப்படின்னு ஒண்ணு இளைஞரணி சார்பாக வரும். அதுல வந்து திராவிட போராளிகள் அப்படின்னு எழுதுறப்ப மணியம்மையார பத்தி எழுதுறப்ப அதுல ஒரு இன்சிடென்ட் எழுதியிருப்பாங்க, திரும்பி வருகிறேன். நீங்க ரஜினிகாந்த் ஃபேன் நான் கேட்கிறேன், காலா படம் பார்த்துருக்கீங்க, கண்டிப்பா பார்த்துருக்கீங்க. அதுல வந்து ரெண்டு டைலாக் வரும், நான் வந்துட்டேன்னு சொல்லு, நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு. இன்னொரு டைலாக் பார்த்தோம்னா மகிழ்ச்சி. இந்த ரெண்டு டைலாகும் எனக்கும் பிடிக்கும், அம்மாவுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம், நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம், நமக்குலாம் புள்ளரிச்சிருக்கோம், படம் பாக்குறப்ப கை தட்டி இருக்கோம், விசில் அடிச்சிருக்கோம். இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் தெரியும் உங்களும் கிடையாதா, நீங்க மணியம்மா டைலாக்னா அவங்க அன்னைக்கு எழுதியிருக்காங்களா அப்படின்னு. ஐயா இறந்ததுக்கு அப்புறம் அம்மையார் வந்து எழுதுறாங்க ஆர்டிக்கல், அதோட தலைப்பு என்னன்னா திரும்பி வருகிறேன், வேற நான் வந்துட்டேமே சொல்லு, அவ்வளவுதான். அதுதான் அந்த டைலாக். இந்தி தமிழ் போராட்டம் 48 நினைக்கிறேன், கும்பகோணத்துல 144 விதியை வந்து அமல்படுத்திட்டாங்க, தலைவர் அவர் பெரியார் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள். அதனால மணியம்மையார் அவர்கள் தான் வந்து அந்த போராட்டத்தை எடுத்து நடத்தணும். எப்பவுமே வந்து பார்த்தோம்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப பார்த்தோம்னா ஒரு சிஸ்டம் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா அதுக்குள்ள இருந்துதான் வந்து பண்ணுவாங்களே தவிர்த்து அதை மீறி போய், இப்ப நீட் அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம கான்ஸ்டிடியூஷன்னால நமக்கு கொடுக்கப்பட்ட என்னதான் பவர்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் அதை எடுத்துட்டு. மணியம்மையார் அவர்கள் என்ன பண்றாங்க, 104 நீ விதிச்சுக்கோ, எனக்கு என்ன, என்னோட மொழியை காப்பாற்றுறது என்னோட கடமை அப்படின்ட்டு இறங்கி போய் போராடுறாங்க. போராடுறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஜெயிலு, அடுத்து வந்து நீதிமன்றத்துக்கு கூட்டு போறாங்க. நீதிபதிகள் கேட்கறாங்க, அவங்க பெயர் படிக்கிறாங்க மணியம்மையார் அப்படின்னு, பெயர் என்னன்னு கேட்டு பார்த்ததுக்கு அப்புறம் எந்த மதம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாங்க, நான் எந்த மதத்தையும் சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்றாங்க. என்ன ஜாதி அப்படின்னு கேட்கறாங்க, திராவிட ஜாதி அப்படின்னு நெஞ்ச நிமித்தம் சொல்றாங்க. சரி, நான் 144 போட்டிருக்கோம், அதையும் மீறி நீங்க பண்ணது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னா, ஆமா அப்படின்னா, அப்ப நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்க சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து என்ன தண்டனை கொடுக்கணுமா கொடுங்க, ஆனா என்னோட மொழியை காக்க வேண்டியது என்னோட கடமை, அதனால நான் இறங்கி போராடுவேன், அது வந்து நான் தப்பா பாக்கல அப்படின்னு சொல்றேன். அதனால 2 சிறை தண்டனை கொடுக்குறாங்க, அது கம்மியா மகிழ்ச்சி அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிறைய தக்லீஃப் மூமெண்ட் விவாதங்கள்ல அம்மையார் அவர்களும் இப்ப அடுத்து அவங்களோட வாரிசு மணிவதனி அவர்களும் நிறைய தக்லைஃப் மூமெண்ட் இருக்கும், எங்க இளைஞர்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன், தக்லைஃப் அதாவது கெட்டான மூமெண்ட் இருக்கும், அசால்ட்டா நோ ஸ்டெட் பண்ணிட்டு போவாங்க அம்மையார் ரெண்டு பேரும் சேர்ந்து. அந்த மாதிரி மணி அம்மையார் அத்தனை நோ ஸ்டெட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் ஒரு அந்த காலகட்டத்துல இதெல்லாம் நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் அம்மா சொன்னாங்க அயலின்னு ஒரு சீரீஸ், அது வந்து பெண் விடுதலைக்கான பெண் முன்னேற்றத்துக்கான ஒரு சீரியல். இந்த இப்ப வந்து இந்த தாலி சென்டிமெண்ட் அதெல்லாம் இல்லாம பெண்ணை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இந்த சீரியல்லாம் எடுத்தா எப்படியோ ஹிட் ஆயிட்டு போகும் மேடம், படத்துல கூட ஆண்களுக்கு தான் இந்த டைலாக் கொடுப்பாங்க, நிஜ வாழ்க்கையில இந்த அம்மா இத்தனை டைலாக் பேசிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அண்ணா பெரியார் அம்மையார் அவர்களுக்கு 71 ஈரோடுல ஐயா அவர்களோட பிறந்த நாளுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து உடம்பு சரியாம போகுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாங்க. அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க தொண்டர்கள் சொல்றாங்க அம்மையார் ஐயா பதறி போயிட்டாருமா அப்படின்னு. அதுக்கு அம்மையார் வந்து ஐயோ பாவமே ஐயா பதறி போயிட்டாருன்ட்டு அவருக்கு ஆறுதல் சொல்ற நினைச்சிட்டு வந்து கவலைப்படாதீங்க அவ்வளவு சீக்கிரம்லாம் அவங்களை விட்டு போக மாட்டேன். அதுக்கு அந்த மனுஷன் சொன்ன ஒரு ரிப்ளை இருக்கே, அதை படிச்சுட்டியோ மனுஷனையா நீ அப்படின்னு. இல்ல இயற்கையான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து யாருமே அதை வந்து மீற முடியாது, நீ இறந்து போயிட்டான் அப்படின்னா சரி, ஆனா நான் வந்து உன்னை வந்து வாரிசா எடுத்திருக்கேன், எனக்கு அப்புறம் நீ இந்த இயக்கத்தை கொண்டு போவேன்னு நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன், உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நான் எடுத்த இந்த டெசிஷன் வந்து தப்பா போயிடுமே, அத்தனை பேர் வசம் பேசினா அத்தனை பேர் அசிங்கமா பேசினா அதையும் தாண்டி நான் இந்த முடிவு எடுத்தேன், அந்த முடிவை வந்து நிறைவேறாம போயிடுமே நினைச்சேன் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துலயுமே வந்து அது எனக்கு வந்து யாருக்கா இருந்தாலுமே இமோஷன்ஸ் ஒண்ணு இருக்கும், ஐயோ இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் ஆகும். ஐயா வந்து அப்பயும் வந்து அந்த இயக்கம் சித்தாக்கம் இதை வச்சுதான் வந்து பேசினார், அப்பதான் அப்பாட்ட என்ன இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டேன். இது மட்டும் இல்ல, நாங்களும் இறந்தப்பையும் அவர் அப்படிதான் பேசினாரு, எனக்கு இயக்கத்தோட வேலைக்கு வந்து இருந்த ஒரு எனக்கு அந்த பேரியரும் வந்து இப்ப போயிடுச்சு அப்படின்னு பேசினாரு அப்படின்னாங்க. இந்த விஷயத்த நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த திருமணம் சொல்லக்கூடாது, அந்த ஏற்பாட்டை இப்ப வந்தப்ப நிறைய பேர் பேசினாங்க, அது திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தவங்களும் நிறைய பேர் அதை தப்பா பேசினாங்க. அப்ப பேசினது வந்து மனசுல வச்சுக்கவே இல்லை போலாமா, ஐயா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட வீடை வந்து நினைவிடமா மாத்துறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து கேக்குது, அம்மையார் உடனே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அண்ணா அவர்களோட வீடு காஞ்சிபுரத்துல இருக்கு, அந்த வீட்டையும் வந்து அந்த மாதிரிதான் நினைவிடமா மாத்துறாங்க. அப்ப வந்து அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா இழப்பீடு கொடுக்குது, கொடுத்துதான் அந்த வீடை வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அம்மையார் கிட்ட வந்து அரசாங்கம் கேக்குது எவ்வளவு இழப்பீடு வேணுமா நீங்க சொல்லுங்க, அம்மையார் உடனே அதெல்லாம் வேணா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு இல்ல இல்ல நீங்க கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அம்மா வந்து சரி உங்களுக்கு அதான் அப்படின்ட்டு கமிட்டி ஒரு ஃபார்ம் பண்ணி தீர்மானம் வந்து அங்க வந்து பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட்டை கூப்பிடுறாங்க, அரசாங்கம் வந்து இன்னாங்க அப்படின்னு வீடை கொடுக்குறாங்க. எவ்வளவு வாங்க அதெல்லாம் கிடையாது, நாங்க தீர்மானமே பாஸ் பண்ணிட்டோம். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, அந்த வீட்டுல ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும், ஒரு ஒரு அறை இருக்கும், அதுலதான் அண்ணாவும் அண்ணாவோட இணையரும் அங்க இருந்தாங்க. அதனால இது பெரியார் அண்ணா நினைவிடமா இருக்கட்டும், அண்ணா பெரியார் நினைவிடமா மட்டும் இருக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் வச்சு அன்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த நிபந்தனை கொடுத்தாங்க அந்த அரசாங்கத்தை. இன்னொரு விஷயம் கலைஞர் பத்தி, 1968 பெரியார் சொல்றாரு கலைஞருக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு. அன்னைக்கு அண்ணா உயிரோட இருக்காரு, அண்ணா முதலமைச்சரா இருக்காரு, அண்ணா ஒத்துக்கிறார் சரி வச்சுக்கலாம் அப்படின்னு. அது வந்து ஆனா கலைஞர் வந்து தெரியுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுறாரு. 71 வரைக்கும் வைக்கல, ஐயா இறந்து போயிடுறாரு. 74 வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெரியார் ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு சிலை வைக்கிறது அண்ணா சாலையில. அப்ப மணியம்மையார் அவர்கள் அங்க பேசுறாங்க, ஐயாக்கு சிலை வச்சுட்டு கலைஞர் வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை முடிச்சுட்டாரு, இப்ப நம்ம நம்மளோட கடமையை வந்து நிறைவேற்றுறதுக்கான ஒரு கட்டாயத்தை இருக்கும். பெரியார் அவர்களோட ஆசை வந்து முடிச்சிருக்காங்க, பெரியார் அவர்களோட கட்டளை வந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து அங்க வந்து சிலை வைக்கணும் அப்படின்றது. சரி அப்பதான் கலைஞர் அடுத்து கலைஞர் பேசுறாரு, அவரை பத்தி தான் தெரியும் நக்கல் நையாண்டி சம சாமர்த்தியமா எனக்கு சிலையெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கு மணியம்மையார் சொல்றாங்க, சரி கலைஞருக்கு சிலையை வைக்கணுமா வைக்க வேண்டாமான்னு அவர்கிட்டலாம் போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, ஐயா சொல்லிட்டாரு வச்சுதான். அவரோட கருத்து என்ன, அவரோட கருத்துல நமக்கு முக்கியம் கிடையாது, பெரியார் ஐயா சொன்னதை செய்யணும் அவ்வளவுதான், யாருக்கும் இதுல வந்து உரிமை கிடையாது வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கலாம். ஐயா சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு தீவிரமா அவ்வளவு டெடிக்கேஷனோட இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த இயக்கம் போய் சேர்ந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தலைவர் மணியம்மையார் அவர்கள் மட்டுமே அப்படிங்கறதான் வந்து இந்த ஆணித்தம்மா சொல்லி. கடைசியா ஒரே ஒரு விஷயம், ஆசிரியர் ஐயா வந்து தொண்டுள்ளம் பத்தி எழுதுனதுனால இந்த கடைசியை கண்டிப்பா நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். அன்னை ஈவேரா மணியம்மையார் அவர்கள் எளிமையின் இலக்கணம், அன்பின் ஊற்று, சிக்கனத்தின் மறுபெயர், பரோபகாரம், வெளிச்சமிடாத உதவிகளை செய்யும் நீர் வீழ்ச்சி, பெறாத குழந்தைகள் இவரிடம் பெற்ற பாசமும் வளர்ப்பும் பண்புகளும் எழுத்துக்களால் பேச்சார் வர்ணிக்க முடியாத அளவு வியக்க வைக்கும். அன்றாடம் அழுத்தாத வரலாற்று பதிவுகள், கண்டிப்பின் சிம்மமம், என் ஒரு தலைவருக்குரிய அத்தனை தனித்துவமும் மணியம்மையார் அவர்கள் உண்டு சொன்னார். இது எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே சரி சொன்னது வந்து இல்ல எப்பவுமே சொல்றது வந்து மணியம் ஐயா அவர்கள் வந்து 94 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாருன்னா அதுக்கு காரணம் மணியம்மையார் அவர்கள். எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மன கஷ்டம் தான், பெரியாருக்கு எப்படி ஒரு மணியம்மையார் இருந்தாரு, மணியம்மையாருக்கு இன்னொரு மணியம்மையார் இருந்திருந்தா இந்த திராவிடர் கழகம் இன்னும் எத்தனை நாள் இன்னும் நல்லா இருக்கும், அந்த தலைவரோட அந்த ஒரு டிட்டர்மினேஷனோட இந்த கழகம் வந்து இன்னும் எத்தனை பேர்கிட்ட போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு. இதை நான் ஏன் சொல்றேன்னா இன்னைக்குமே பெண்களுக்கு வந்து பெருசா சப்போர்ட் கிடைக்காது, அதனால திராவிடர் கழகத்துல இருக்கிற பெண்கள் முதல்ல மத்தவங்களுக்கு மணியம்மையாரா இருக்கிறத விட உங்களுக்கே நீங்க மணியம்மையாரா இருந்து ஒரு நல்ல ஆளுமையா மாறி திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெண் தலைவர்களை தயவு செஞ்சு உற்பத்தி பண்ணி அனுப்பிச்சு வைங்க அப்படின்ற கோரிக்கையை நான் உங்ககிட்ட எல்லாம் வச்சு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.